வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.
சுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்வரே, எங்கும் புகழ் சுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்வரே. உங்களை அல்லவும் உண்மை வேதம் காக்கும் உயர் வீரர் எனவே பக்தரோடு வீரர், எங்கும் புகழ் சுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்வரே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களிலே சிலர் வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்காக இரண்டு பேராய் மூன்று பேராய் இணைந்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். உங்கள் ஜெபத்திற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் கேட்கவும், அநேகர் கர்த்தரை அறியும் அறிவிலே வளரவும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உங்களிலே சிலர் அநேகருக்கு புதிதாக இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும் தொடர்ந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். நேற்று தினத்திலே முதல் வசனத்தோடு நாம் நிறைவு செய்தோம். இரண்டாம் வசனத்தை பாருங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். நேற்று தினத்திலே நாம் சிந்தித்தது போல, நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய வசனம் என்று ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் தேவன் இந்த குடும்பத்தை தனக்கென்று தனியாக அவர் தெரிந்தெடுத்துவிட்டார். இப்பொழுதும் இந்த இரண்டாம் வசனத்திலேயும் அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆமோஸ் நேரடியாகவே செய்திக்கு வருகிறார் என்று இதன் மூலம் அறிகிறோம். அவர் சுற்றி வளைத்து பேசுகிறவர் அல்ல, வார்த்தை அலங்காரத்தை பயன்படுத்துகிறவரும் அல்ல. இஸ்ரவேலின் அக்கிரமத்தை நிமித்தம் தேவன் அந்த தேசத்தை தண்டிப்பார் என்று தெளிவாக கூறுகிறார். ஆளுகையிலே இருந்தவர்களும் ஆசாரியர்களும் அவருக்கு செவி சாய்க்காதது துக்கமான காரியம்தான். அவர்கள் செவி சாய்த்திருப்பார்கள் என்றால் இஸ்ரவேலின் கதையே மாறிப்போயிருக்கும். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஜலப்பிரளயத்திற்கு பின்பும் மனிதன் தொடர்ந்து பாவத்திலேயே இருந்தான். பாபேல் கோபுரத்திற்கு பின்பு மனிதன் பாவத்தினாலே தேவனை விட்டு சிதறடிக்கப்பட்டு போனான். இது பெரிய விசுவாச துரோகமாகும். பிறகு தேவன் கல்தேயர் தேசத்தில் இருந்த ஊர் என்னும் பகுதியிலிருந்து ஒரு மனிதனை வெளியே அழைத்து அவனை அவனுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டு வெளியே வர சொன்னார். தேவன் காண்பிக்கும் இடத்திற்கு போகும்படிக்கும் அவனிடத்திலே சொன்னார். இந்த ஒரு மனிதனிலிருந்து அவர் ஒரு தேசத்தை உருவாக்கி அவர்களுக்கு அந்த பூமியை கொடுத்தார். இந்த கருத்தையே தேவன் இங்கே சொல்கிறார். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்கிறார். இந்த உலகமெங்கிலும் செய்தி போவதற்காக தேவன் இந்த ஒரு முறையையே பின்பற்ற வேண்டியதாயிற்று. பாபேல் கோபுரமானது இன்னும் ஒரு ஜலப்பிரளயம் வந்தால் அதிலிருந்து தப்புவதற்காக கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. இது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த பாபேல் கோபுரமானது சூரியனுக்காக கட்டப்பட்ட பலிபீடமாயிருந்தது. ஜலப்பிரளயத்திற்கு பின் அவர்கள் இருளின் தேவனும் புயலின் தேவனும் தான் இந்த வெள்ளத்தை கொண்டு வந்தார்கள் என்று தவறாக எண்ணிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது சூரியனை வணங்குவதற்காக இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். யூப்ரட்டீஸ், டைக்ரீஸ் பள்ளத்தாக்கு நாகரிகத்திலே காணப்பட்ட இந்த சூரிய வணக்கம் இன்று வரை காணப்படுகிறது. ஜோராஸ்ட்ரிய மதத்திலே ஒளியை வணங்குகிற பழக்கம் இன்று வரை காணப்படுகிறது. தேவன் தேசங்கள் மத்தியிலே ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அழைத்தார். பின்னர் அவரிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார். இந்த தேசத்திற்கு அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த தேசமானது இந்த வார்த்தையை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. நமக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை தருவதின் நோக்கமும் இதுதான். ஆகவேதான் இந்த 66 புத்தகங்களிலும் உள்ள தேவனுடைய வார்த்தையின் முழுமையான ஆசீர்வாதத்தை எப்படியும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கிறோம். கவனியுங்கள். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அதாவது, நான் உங்களை நியாயம் தீர்க்கும் எண்ணமுடையவராக இருக்கிறேன் என்கிறார். இஸ்ரேல் தேசம் தேவனோடு விசேஷித்த உறவு கொண்டதாயிருந்தது. தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த கட்டளைகளை எல்லாம் மீறினபடியினால் தேவன் இஸ்ரேலை கடுமையாக தண்டிக்க நியாயம் தீர்க்க முடிவு செய்தார். ஆம், ஒளியானது பொறுப்பை உண்டாக்குகிறது. இருளிலே காணப்படும் தேசத்தை விட ஒளியை பெற்ற தேசத்தின் பொறுப்பு அதிகம். வேதத்தை அறியாதவர்களை விட வேதத்தை பெற்றவர்களின் பொறுப்பு அதிகம். இந்த ஒரு சிறந்த கொள்கையை தேவன் இங்கே நம் முன்வைக்கிறார். இருளில் இருப்பவர்களை விட ஒளியை பெற்றுக் கொண்டவர்களை கடுமையாக நியாயம் தீர்க்க அவர் எண்ணமுடையவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இதே கருத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். சிலர் சில அடிகளை மாத்திரம் பெறுவதாகவும் இன்னும் சிலர் அதிக அடிகளை பெறுவதாகவும் சொல்கிறார். எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்கிறார். அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே அதற்கு பதில் ஒன்றும் செய்யாமல் இருப்பவனை விட ஒரு அவிசுவாசியாக தேவனற்றவனாக மூடனாக செயல்படுகிறவனுக்கு வரும் தண்டனை குறைவு. வேதத்தை பெற்றவர்களின் பொறுப்பு அதிகம். பிரியமானவர்களே, அவன் எவ்வளவுக்கு அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொறுப்பு அவனிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் தண்டனையிலேயும் வித்தியாசம் இருக்கிறதாக இங்கே பார்க்கிறோம். எல்லாரும் ஒன்று போல தண்டிக்கப்படப் போவதில்லை. அவர்களுடைய அநியாயத்திற்காக அக்கிரமங்களுக்காக தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க திட்டமுடையவராக இருப்பதாக இங்கே தெரியப்படுத்துகிறார். இந்த அநேகர் தேவனுடைய அன்பை குறித்து கேட்க விரும்புகிறார்கள். தேவனுடைய அன்பானது ஒரு சிறந்த காரியமே. அநேகர் தேவனுடைய அன்பை குறித்து அதிகம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நாம் தேவனுடைய அன்பிலே இளைப்பாறி அதிலேயே மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய அன்பானது சிலுவையிலே வெளிப்பட்டது. யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் சிலுவையிலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நாம் புறக்கணித்து தழுவோமானால் தண்டனையை தவிர வேறு ஒன்றும் தருவதற்கு இல்லை. ஆனால் அநேகர் தேவன் தண்டிக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள். இருந்தபோதிலும் இப்படி கருதுகிறவர்கள் உலகத்தை நடத்தி கொண்டு போகவில்லை. ஆதலால் இதை பின்பற்ற வேண்டியது அவசியமில்லை. தேவன் ஏற்கனவே இவ்வாறு கூறிவிட்டார். அவர் பரிசுத்தராக நீதிபரராக இருப்பதாக சொல்லிவிட்டார். மேலும் அவர் தண்டிக்கப் போவதாகவும் கூறிவிட்டார். பாவத்திற்கு நியாய தீர்ப்பு என்பது பின்விளைவே, அது நடந்தே தீரும். இங்கே தொடர்ந்துள்ள வசனங்களிலே அநேக கேள்விகள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக ஆமோஸ் உண்மையிலே எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் சில அடிப்படையான உண்மைகளை குறித்து இங்கே பேசுகிறார். இவர் தெக்கோவா என்ற பாலைவன பட்டணத்திலே கடைசி எல்லையிலிருந்து வந்தவர்தான். அங்கே அவர் பெற்ற நீண்ட கால அனுபவங்களை எல்லாம் சேர்த்து இங்கே சொல்கிறார். அவர் இயற்கையிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டார். இன்றும் அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் அவர் அப்பொழுதே கற்றுக்கொண்டார். இன்றும் கூட நம் பிள்ளைகள் அநேக பாடங்களை இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். போதகர் ஒருவருடைய சிறிய மகள் பள்ளியிலிருந்து கல்வி சுற்றுலாவிற்கு சென்றிருந்தாள். அங்கே அவர்கள் பால் பண்ணைக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அங்கே போய் வந்த பின்பு அவள் பெற்றோருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு உலக பெரும் உண்மையை ஆச்சரியத்துடன் சொல்லுவது போல சொன்னாள். என்ன சொன்னாள் தெரியுமா? அப்பா, பால் மாட்டிலிருந்து கிடைக்கிறது என்றாளாம். ஆம், அவள் பால் சந்தையிலிருந்து தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆமோஸ் ஒரு நாட்டுப்புற பிரசங்கியார். அவர் இயற்கையிலிருந்து அநேக காரியங்களை கவனித்து கற்றுக்கொண்டவர். நீங்கள் தேவனுடைய செய்தியை இவ்வாறு பெற்ற அனுபவம் உண்டா? உங்கள் ஆன்மா எப்பொழுதும் தேவனோடு தொடர்புடையதாக கூர்மையானதாக இருக்கும் என்றால் ஒரு புல்லிலிருந்து கூட தேவன் நமக்கு செய்தியை கொடுக்க முடியும் என்று ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது, புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது, இயற்கை காட்சிகளை காணும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட உறவாடுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கக்கூடிய தெளிந்த மனதுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமது ஆவிக்குரிய கண்கள் திறந்ததாயிருக்கும் என்றால், ஆவிக்குரிய செவி திறந்ததாயிருக்கும் என்றால், தேவன் அவ்வாறு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை உடனுக்குடன் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன் ஆமோஸ் 3:3. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த கேள்விக்கு ஆம் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? ஆனால் அவர்கள் ஒரு காரியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இல்லாவிட்டால் ஒன்றாக செல்ல முடியாது. ஒரு கணவனும் மனைவியும் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் நெருங்கினவர்களாக பேசி சிரித்துக் கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுதே இருவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. ஆகவே அந்த கணவன் முன் நடந்து செல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த பெண் பின்னாக முணங்கிக் கொண்டே சென்றாள். இவர்கள் இருவரும் நடக்கத்தான் செய்தார்கள், ஆனால் ஒருமித்து நடந்து செல்லவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே ஒருமனப்பாடு இல்லாமல் போயிற்று. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இங்கே காரணமும் விளைவும் சொல்லப்படுகிறது. காரணம் இதுதான், நீங்கள் தேவனோடு நடக்க வேண்டுமென்றால் ஒருமனப்பாடு தேவை. விளைவென்ன? நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் தேவனோடு நடந்து செல்வீர்கள். அதற்காக தேவன் உங்களிடத்திலே வந்து சேர்ந்து ஒருமனப்பட்டு போவார் என்பது அர்த்தமல்ல. நீங்களும் நானும் தான் சென்று அவருடைய பட்சமாய் சார்ந்து அவரோடு ஒருமனப்பட்டு போக முடியும். ஒரு தேவ மனிதர் சொன்னது போல, தேவன் தம்முடைய இரதத்தில் வெற்றி பவனி செல்கிறார். நீங்கள் ஒருவேளை அந்த ரதத்தின் சக்கரத்தின் கீழ் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லையானால் நீங்கள் அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு பயணத்தை தொடர வேண்டும். ஆம், தேவன் தம்முடைய நோக்கங்களை இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வழியிலே நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் இந்த சிறிய மனிதனிடத்திலே எந்த ஆலோசனையையும் கேட்பதில்லை. நீங்களும் நானும் தான் அவருடைய வழியிலே நடந்து செல்ல வேண்டுமென்றால் நாம் தான் அவருடைய வழிக்கு செல்ல வேண்டும். அவரை நம் வழிக்கு இழுக்க முடியாது. ஆமோஸ் இந்த வசனத்தில் கேட்கும் முதலாவது கேள்வியின் மூலமாக சிறந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இப்பொழுது நாம் ஆமோஸின் இரண்டாவது கேள்வியை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆமோஸ் 3:4. தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமோ? கர்ச்சிக்காது. சிங்கம் இறையை பிடிக்க செல்லும் பொழுது அதன் மென்மையான பாதங்களைக் கொண்டு மிகவும் மறைவாக சத்தமின்றி செல்லும். அது இறையின் மீது துள்ளி குதிக்கும் வரை சத்தமில்லாதிருக்கும். அது இறையை பிடித்த பிறகு அதன் கச்சிப்பை நீங்கள் கேட்க முடியும். இறை பிடிக்காமல் இருக்கும்பொழுது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? இல்லை. இந்த சின்ன சிங்கமானது சத்தமிடுவதில்லை. ஏனென்றால் அதற்கு இறையாக எதையாவது பிடித்து விடும் வரை அது அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் அதன் அம்மா சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த பெண் சிங்கம் உணவோடு வந்த பிறகு அந்த சிறிய சிங்கம் சத்தமிட ஆரம்பிக்கும். நாம் சிந்தித்தது போல எப்பொழுதுமே காரணமும் விளைவும் இருக்கிறது. மனிதனுடைய அக்கிரமத்தை தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் என்று பார்க்கிறோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆமோஸ் 3:5. குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? இங்கே கண்ணியை போடாமல் பறவையை பிடிக்க முடியாது. ஆக கண்ணியை போட்டால் பறவையை பிடிக்க முடியும். இயற்கையிலேயே ஒரு கொள்கை எப்பொழுதும் இருக்கிறது. காரணமும் விளைவும் அதில் காணப்படுகிறது. நீங்கள் பறவையை பிடிக்க வேண்டுமானால் ஒரு கண்ணியை உடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது இங்கே இன்னும் ஒரு கேள்வியை பார்க்கிறோம். ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஒரு மனிதன் தான் வைத்த கண்ணியிலே ஒன்றுமே ஒருபொழுதும் அகப்படாவிட்டால் அவன் கண்ணியை போடவே மாட்டான். ஆனால் அவன் கண்ணியிலே ஏதாவது ஒன்று மாட்டிக்கொள்ளும். அவ்வாறு மாட்டிக்கொள்ளும் பொழுது அவன் கண்ணியை தரையிலிருந்து எடுப்பான். அந்த கண்ணியிலே முயலோ கௌதாரியோ அல்லது வேறொன்றோ மாட்டிக்கொள்ளும். ஒரு இடத்திலே கண்ணியை போட்டு அது மாட்டாவிட்டால் அடுத்த நாள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கண்ணியை மாற்றிவிடுவார்கள். நீங்கள் கண்ணியை போடுவீர்களானால் நீங்கள் அதிலே ஏதாவது அகப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆமோஸ் 3:6. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? இங்கே ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ என்று கேட்கிறார். தேவன் ஜனங்களை நியாயம் தீர்க்கப் போவதாக சொல்கிறார். ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அதற்கு செவி சாய்க்காமல் இருப்பது போல அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் காணப்பட்டார்கள். பாருங்கள், கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? முதலாவதாக தீங்கு என்ற சொல்லிற்கான அர்த்தத்தை இங்கே நாம் விளங்கிக் கொண்டால் நல்லது. நாம் சரியான பொருளை அறிந்து கொள்ள முடியும். இங்கே தீங்கு என்பது தவறான அல்லது பாவமான காரியத்தை குறிக்கவில்லை. இது நியாய தீர்ப்பை அல்லது அழிவை குறித்து சொல்கிறது. ஆமோஸ் சொல்கிறார், கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் அழிவுண்டாகுமோ என்று கேட்கிறார். அதாவது தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே எதுவுமே தற்செயலாக நடந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விளைவிற்கும் செயலுக்கும் முதலிலே காரண காரியம் இருக்கத்தான் செய்யும். தேவன் இந்த உலகத்தை அறிவற்றவராக தேவையில்லாமல் இயக்கிக் கொண்டிருக்கவில்லை. ஆகவே இயற்கை அழிவுகள் வரும்பொழுதும் நாம் அதிலே பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையான அழிவுகள் பல வகைகளிலே வரும்பொழுது தேவன் தரும் எச்சரிப்பை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் தவறுவோம் என்றால் நாம் தொடர்ந்து அழிவின் பாதையிலேயே நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம். ஒரு தேசமோ தனி மனிதனோ பாவத்திலே உழலும் பொழுது தேவன் அவர்களை சமாதானத்திலும் செழுமையிலும் வாசம் பண்ண விடமாட்டார். ஒருவேளை அவர்கள் சமாதானமும் செழுமையும் உடையவர்களாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறதாயிருக்கிறது. ஆமோஸ் இங்கே 7 கேள்விகளை கேட்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு விளைவிற்கும் செயலுக்கும் காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பானது தற்செயலாக வராமல் மக்களுடைய பாவங்கள் நிமித்தம்தான் வருகிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஏதோ ஒரு காரியமும் தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் தேவன் எதையுமே அனுமதிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற தீமையான சூழ்நிலைக்கு தேவனுடைய அனுமதியே காரணம். அவர் அனுமதித்தபடினாலேதான் இவ்வாறு காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே திரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு சேமம் உண்டாகும். அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழுமையையும் தருகிறார். ஆண்டவருடைய பாதத்திலே சென்று, ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த பகுதியிலே தவறியிருக்கிறேன்? எந்த பகுதியிலே குறைவுபட்டிருக்கிறேன்? அல்லது எந்த பாடத்தை இன்னமும் நான் படித்துக் கொள்ள வேண்டும்? இந்த காரியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர் என்பதை மனத்தாழ்மையோடும் உண்மையான அக்கறையோடும் கேட்கிறோமோ அப்பொழுது அதை அவர் தெளிவுபடுத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் முதலில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆலோசனையான வார்த்தைகளை சொன்னார். ஆனால் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. எனவே தேவன் இப்பொழுது கடிந்து கொண்டு அவர்களோடு பேசுகிறார். ஆம் அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கும் ஆறுதலாக சமாதானமாக செய்தி தரும்பொழுதே அவருக்கு செவி கொடுங்கள். இல்லாவிட்டால் அவர் கடிந்து கொண்டு உங்களோடு பேசும் நாட்கள் வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்மை ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அவருடைய பாதத்திலேயே சென்று அதற்கான காரணத்தை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளிலே மனம் திரும்புவோம். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க அவர் விரும்புகிறதில்லை. கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். 2 படகுகளிலேயும் ஒரே நேரம் கால் வைத்து செல்ல முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கூறும் எச்சரிப்புகளை கவனித்து பரிபூர்ணமாய் மீண்டும் அவரண்டை திரும்புங்கள். அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், அணைத்துக் கொள்வார். தண்டனை வரும் வரை காத்திருக்க வேண்டாம். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமோஸ் பல கேள்விகளை கேட்டு கேட்டு எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடைபெறாது, எனவே தேவனுடைய நியாய தீர்ப்பும் காரணமில்லாமல் உங்கள் மேல் வரவில்லை என்ற எச்சரிப்பை கொடுத்தது போல எங்களை குறித்தும் நீர் பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னமும் குறைவுபட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் உணர்ந்து அறிந்து பரிபூர்ணமாய் மனம் திரும்ப தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் உண்மையாகவே தங்கள் வாழ்க்கையிலே செய்த பாவங்களை குறித்து துக்கத்தோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்திலே மனம் திரும்புகிறார்களோ அவருடைய பாவங்களை தயவாக நீர் மன்னித்து ஆண்டவரே அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நீர் அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை அவர்கள் தொடர்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்ற உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை தாரும், ஆழமான விசுவாசத்தை தாரும், உறுதியான நம்பிக்கையை தாரும். கர்த்தாவே, தங்கள் குடும்பங்களிலே இன்னமும் உம்மை அறிந்து கொள்ளாத உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து பாரத்தோடு ஜபிக்கிறவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஜபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டவர்களும் கர்த்தரே தெய்வம் இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய வசனங்கள் மூலமா எங்களோடு பேசும். இஸ்ரேல் மக்களை நீர் நேசித்தது போல எங்களையும் நேசிக்கிறீர் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனங்களை கேட்க அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27.